الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله تبارك وتعالى بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه وذرياته واهل بيته اجمعين وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فاني اوصيكم ونفسي اولا بتقوى الله وقد قال الله تبارك وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا عملاً صالحاً ولا يشرك بعبادة ربه أحدا صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுக்கே எல்லையற்ற புகழும் அல்ஹம்துலில்லாஹ் சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியான்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் கயாம நாள் வரையிலே வரக்கூடிய அத்தனை நெல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹின் நெல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியோ இருக்கின்றானோ அவைகளையும் முற்றுமுழுதாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டுவிடும்படி நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக விட்டுவிடும்படியும், முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹின் நெல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே சிறந்த மார்க்கமாகிய இஸ்லாத்தை எல்லோருக்கும் கொடுக்கவில்லை. யாரை அல்லாஹ் நாடினானோ விரும்பினானோ அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். நபிமார்களுடைய குடும்பங்களை எடுத்து பார்க்கும் பொழுதும் கூட சில நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் இந்த தீனை கொடுக்கவில்லை, சில நபிமார்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ் இந்த தீனை கொடுக்கவில்லை. ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய அன்பு குழந்தையை போன்று அதைவிட சிறந்த முறையிலே கவனித்துக் கொண்டிருந்த அபூ தாலிபுக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மேலான பாக்கியத்தை இஸ்லாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கவில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே மிக நல்ல மனிதர்கள் என்று போற்றப்படக்கூடியவர்களும் அறிவாளிகள் புத்திஜீவிகள் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தீனை கொடுக்காமல் உலகத்திலே கேவலப்படுத்தி நாசமாக்கி அவர்களை உலகத்திலே காபிர்களாக அல்லாஹ் மரணிக்க செய்தான். யாரெல்லாம் நபியை வாழேந்தி வந்து நபியை இல்லாமலாக்க வேண்டும், நபியை கொல்ல வேண்டும், நபி இருந்தால் உலகத்திலே நிம்மதி கிடையாது என்று நபியை இல்லாமலாக்க வேண்டி திட்டம் போட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த மேலான தீனை கையிலே கொடுத்து அந்த தீனின் மூலமாக அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான். சரித்திரங்கள் எங்களுக்கு அழகாக சொல்லுகின்றன, நாங்கள் சரித்திரங்களை படிக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் நெல்லடியார்களே, இந்த இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றானே, நாம் எந்த வகையிலே தகுதி பெற்றோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்தை எங்களுக்கு ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறான். இந்த இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை நாம் பாக்கியமாகத்தான் கருத வேண்டுமே தவிர அதை ஒரு நாளும் பாரமாகவோ பிரச்சனையாகவோ அதை ஒரு சிக்கலாகவோ ஒரு நாளும் கருதக்கூடாது. நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் இந்த இஸ்லாத்துக்குள்ளே இருந்து கொண்டே இஸ்லாத்துக்கு சில சில குற்றம் குறைகளையும் சொல்லிக்கொண்டு இஸ்லாத்திலே சில சில விடயங்களை கஷ்டம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தினுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்து கொண்டு அந்நிய சமூகத்தை போற்றி புகழக்கூடிய ஒரு துருப்பாக்கிய நிலையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நெல்லடியார்களே, குர்ஆனும் ஹதீஸும் மனிதனுக்கு அழகான வழிகளை காட்டி தரும் பொழுது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அப்பாற்பட்ட விடயங்களை நாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கைக்குரிய வழிகாட்டியாக எடுக்க போனால் நாம் உண்மையான முஸ்லீம்களாக ஆக முடியாது. குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவானதாக பூர்த்தியானதாக ஒரு அதாவது மனிதனுக்குரிய வழிகாட்டியாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். குர்ஆனில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு இவஜா. குர்ஆனில் அல்லாஹ் சூராவுடைய கஹ்ஃபினுடைய ஆரம்பத்தில் சொல்றான், இந்த குர்ஆனை நாங்கள் அவருடைய அடியார் அல்லாஹ்வுடைய அடியான் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கி வைத்தான் என்று அல்லாஹ் சொல்றான். அதுல எந்த ஒரு வளசலோ அதுல எந்த ஒரு குறையோ எந்த ஒரு பிரச்சனையோ கிடையாது குர்ஆனிலே. எனவே இந்த குர்ஆன் இருக்கிறதே, இந்த குர்ஆன் யாருக்கு கிடைத்ததோ அவரும் பாக்கியம் பெற்றவர்.
குரானுடைய வாழ்க்கையும் கிடைத்தவரும் பாக்கியம் பெற்றவர், குரானுடைய வார்த்தை கிடைத்தவரும் பாக்கியம் பெற்றவர். குரானை ஓத கிடைப்பதும் பாக்கியமான உடையம், குரானை பார்ப்பதும் ஒரு அமலாக இருக்கிறது. ஹாபாவையும் குரானையும் தாயுடைய தந்தையினுடைய முகத்தையும் பார்ப்பதை அல்லாஹ் ஒரு அமலாக ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே குரானை பார்ப்பது ஒரு அமல், குரானை தொடுவது ஒரு அமல், குரானை ஓதுவது ஒரு அமல், குரானை விளங்குவது ஒரு அமல், குரானுடைய வாழ்க்கையை கொண்டு வருவது அது உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வெற்றியை உண்டாக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே குரானோடு தொடர்புள்ள உம்மத்தாக அல்லாஹ் எம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். நாம் நம்மை குரானோடு இணைத்துக் கொள்ளணும். குரான் வந்து ஒரு நாளும் நம்மை விட்டு தூரமாக கூடாது. ஒரு காலத்திலே பழையவர்கள், அந்த காலத்திலே உலமாக்கள் இருக்கவில்லை, ஹாபிதுமார்கள் இருக்கவில்லை, குரானை பற்றிய சரியான தெளிவு கிடையாது. ஏதோ ஓரிருவர் குரானை ஓதிக்கொண்டார்கள், ஒன்றிரண்டு பேருக்கு குரான் ஓத தெரியும், அவரை வச்சு வீட்டுகள்ல யாசின் ஓதிக்கிட்டு அல்லது யாராவது மௌத்தானினா குரான் ஓதிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கிருபை இன்றைக்கு குரானை அல்லாஹ் ஆமாக்கித்தான் எல்லா இடங்களிலும் குரான் கற்பிக்கப்படுகிறது. நாங்கள் பார்க்கிறோம் குரான் மதரசாக்களும் கிதாப் மதரசாக்களும் மக்தபுகளும் இப்படி எல்லா இடங்கள்லையும் குரானை கற்பிக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நாட்டிலே உருவாக்கிவிட்டான். சில நாடுகளை நாங்கள் பார்க்கிறோம் குரானுக்கு என்று தனி இடம் அளிக்கிறார்கள். சில யூனிவர்சிட்டிகளிலே குரானை ஓதி கொடுக்கக்கூடிய சில பகுதி இருக்கின்றது. சில யூனிவர்சிட்டிகளிலே குரான் அலிப்பாலிருந்து ஆரம்பத்திலிருந்தே குரானை ஓதி கொடுத்து குரானை விளங்கி குரானை ஆராய்ச்சி செய்து குரானுடைய ஆபிதுகளை உருவாக்கக்கூடிய சில சில பகுதிகள் சில யூனிவர்சிட்டிகளில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நாட்டில் ஒரு காலத்திலே குரானுக்கு மதிப்பில்லாமல் இருந்தாலும் இப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி பேசக்கூடிய, அவனை பற்றி மக்களுக்கு மத்தியிலே போய் சொல்லி எல்லா மக்களையும் இந்த மேலான பணியிலே தாவத்துடைய பணியை அல்லாஹ் ஆமாக்கி அதற்கு பின்னாலே மக்களுக்கு குரானை விளங்கப்படுத்தி குரானுடைய ஒரு காற்றை அல்லாஹ் அடக்கி வைத்திருக்கிறான். எனவே இப்போ குரானை சுமக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், குரானை ஓதக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், குரானு தொடர்புள்ளவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நாங்கள் கேள்விப்பட்டோம், நம்முடைய நாட்டிலே இப்போ ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவில் இருந்து அதாவது கொழும்புல சில பள்ளிகளுக்கு ஹாபிதுமார்கள் தொழுகைக்கு வருவார்கள், குரானை சுமந்த ஹாபிதுகள். இந்த ஹாபிதை பார்ப்பதற்கு தூர இடங்களிலிருந்து மக்கள் சாரசாரியாக அதாவது ஆச்சரியமாக வருவார்கள். ஒரு குரானை சுமந்த ஒரு மனிதர் வந்திருக்கிறார், குரான பார்க்காம ஓதுறார் என்றதை பார்க்கறதுக்கு மக்கள் ஆச்சரியமாக வந்தார்கள். ஏன் அந்த காலத்துல குரானை பாடமாக்கின ஹாபிதுமார்கள் கிடையாது. அது ஒரு பக்கம் போக, குரானை ஓதக்கூடியவர்கள் கூட அந்த காலத்திலே மிக குறைவாக இருந்தார்கள். குரானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிளூன், இந்த குரானை நாங்கள் தான் இறக்கினோம், நாங்களே பாதுகாப்போம் என்று அல்லாஹ்வை பொறுப்படுத்திருக்கிறான். எனவே இந்த குரானை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். நபியுடைய காலத்திலிருந்து இன்று வரையிலே அல்லாஹ் மக்களுடைய உள்ளங்களை தேர்ந்தெடுத்து சின்ன சிறு பிஞ்சு உள்ளங்களிலே கூட அல்லாஹ் குரானை பாதுகாத்து அவனுடைய கலாமை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில புத்திஜீவிகளுடைய கருத்து குரானையும் பாடமாக்குவது வேஸ்ட் என்று கூட சொல்லிவிட்டார்கள். அண்மையிலே நம்முடைய சில புத்திஜீவிகள் குரானை படித்தவர்கள், ஹதீஸை படித்தவர்கள், அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு அள்ளி கொட்டி உம்மத்தை நாசமாக்கி குரான பாடமாக்குறது ஒரு தேவையில்லாத ஒரு விடயம் என்றெல்லாம் மிம்பர்களிலே பேசி உம்மத்தை குழப்பக்கூடிய குழப்பவாதிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கணும். குரான் அல்லாஹ் பாதுகாப்பதாக பொறுப்படுத்திருக்கிறான். எனவே குரானை அல்லாஹ் பாதுகாப்பான். அதனுடைய ஒவ்வொரு எழுத்தும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு. ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓதுவதற்கு பாதுகாப்பதற்கு நன்மையை வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் குரானுடைய உம்மத்து. இந்த குரான் இருக்கிறதே, இந்த குரானை பற்றி அல்லாஹ் குரானிலே சொல்லும் பொழுது அஃலா யத்தத்தபரூன் அல் குரான் அம் அலா குலூபின் அத்ஃபாலுஹா, நீங்க இந்த குரானை சிந்திச்சு பாக்குறது இல்லையா, உங்களோட உள்ளங்கள் எல்லாம் பூட்டு போடப்பட்டிருக்கிறான் அல்லாஹ் கேட்கிறான். எனவே குரானை சிந்திக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்நிய சமூகம் யஹூதிகள் நசாராக்கள் எங்களுடைய குரானை சிந்திக்கிறாங்க, எங்களுடைய குரான்ல என்ன இருக்குதுன்னு பாக்குறாங்க, அதுல ஆராய்ச்சி செய்யறாங்க, அதுக்கு தனி மதரசாக்கள் நடத்துறாங்க. அது நடத்தி குரானுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களையும் எடுத்து அதிலிருந்து என்னென்ன உம்மத்துக்கு முஸ்லிம்களை வழிகெடுக்கலாம் என்று குரானில் இருந்தே எங்களுக்கு திட்டங்கள் தீட்டி இன்றைக்கு யஹூதி நசாராக்கள் இன்றைக்கு நிறைய விடய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இன்றைக்கு குரான் ஓத தெரியாதவர்களாக இருக்கிறோம், குரான் ஓதனுன்ற முயற்சி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்தபுகளிலே சின்ன பிள்ளைகள் தான் குரான் ஓதனுன்றது இல்லை, பெரியவர்களும் கூட. இன்று எல்லா வகையில் உள்ள உலமாக்கள் இருக்கிறார்கள், எல்லா வயதில் உள்ள உலமாக்களும் இருக்கிறார்கள். அந்த காலத்திலே வயது போன உலமாக்கள் அவர்கள் மாத்திரம் அவர்கள் மதரசாக்களையும் நடத்த வேண்டும், மற்ற விடயங்களையும் பார்க்க வேண்டும். மாஷா அல்லாஹ், இப்போது ஆயிரக்கணக்கான உலமாக்களை உருவாக்கி விட்டோம் என்று சிலர் பெருமை அடித்தாலும் கூட, அந்த உலமாக்களிடத்திலே போய் நாங்கள் கால் மடித்து, அது பெரியவர்களோ சிறியவர்களோ எல்லோரும் குரானை கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய குரானை ஒரு சூரா ஃபாத்திஹாவை ஓத தெரியாதவர்களாக இருந்தால் நாம் நம்முடைய தொழுகையினுடைய ஹாலாத் என்ன? எங்களுக்கு சிறிய சிறிய சூராக்கள் ஓத தெரியலண்டா நம்முடைய ஹாலாத் என்ன? ஒரு வாப்பா மௌத்தா போனா அந்த வாப்பாவுக்கு ஒரு ஜனாதாவை தொழுகிக்க தெரியலண்டா அந்த மகனுக்கு நாங்க என்ன சொல்றது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவருடைய ஜனாதா பள்ளிக்குள்ள கொண்டு வரப்பட்டது, மகனை தேடினா அவன் பள்ளிக்கு வெளியே நிக்கிறான், ஏன்பா பள்ளிக்குள்ள வரலன்னு கேட்டதுக்கு நான் சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்றானா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய தந்தையினுடைய ஜனாதா ஒரு விடத்தன் தான் தொழுவிக்கலாம், அந்த தொழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். இந்த வாப்பாவுடைய ஜனாதாவை தொழுவிக்க வேண்டிய இந்த மகன் இவன் சுத்தமில்லன்னு வெளியே இருக்கிறான்டா. இந்த வாப்பா எவ்வளவு பெரிய மோசமான, அதாவது அந்த வாப்பா எவ்வளவு பெரிய ஒரு துப்பாக்கியசாலி. தன்னுடைய மகனை சரியான முறையில உலகத்துல வளர்க்கல, மகனுக்கு சரியான சுத்தம் சொல்லி கொடுக்கல, அவனுக்கு எந்த நேரம் எப்படி இருக்கணும்னு சொல்லல, தன்னுடைய ஜனாதாவை கூட நீ தொடரும்ன்ற அந்த முறைய கூட படிச்சு கொடுக்கலண்டா, எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வாழ்க்கை அந்த மகன் வாழ்ந்திருக்கிறார். வாப்பா எப்படி மகனை வளர்த்திருக்கிறார்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி எல்லாம் இன்னைக்கு சமூகம் வாழ்கிறார்கள். பஜார்ல இறங்கினா மாஷா அல்லாஹ் பெரிய திறமசாலிகள், உலகத்தையே கட்டி ஆள்ற மாதிரி தொழில் செய்கிறார்கள். கல்யாணம் முடிக்க போனா ஒன்றுக்கு நாலு பத்து முடிச்சு நல்ல பிள்ளைகளை பெற்று வாழ்றாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா தீனுடைய அடிப்படையில எந்த இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு தந்தானோ, எந்த குரான் அல்லாஹ் தந்தானோ, இந்த குரானுக்கும் இஸ்லாத்துக்கும் மதிப்பில்லாமல் அதனை கற்றுக்கொள்ளணும்ன்ற ஆசை இல்லாதவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே உலமாக்கள் நிறைஞ்ச காலம், இந்த உலமாக்களுடைய காலடியிலே போய் நாங்கள் குரானை படித்து குரானுடைய வாழ்க்கை உள்ளவர்களாக நாங்கள் ஆகணும். இந்த குரான் என்ன சொல்லுதுண்டா? குரான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை அல்லாஹ் சொல்லி தாரான். நீங்க அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோட தான் உலகத்துல வாழணும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் உலகத்துல நம்ப கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளை தான் உலகத்துல நீங்க வாழ்றதுக்குரிய சரியானது, வேற யாருடைய கட்டளை பிரகாரம் உலகத்துல வாழ முடியாது. இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து நடப்பதற்காக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி, அந்த நபிமார்கள்லேயே இறுதி நபியாக ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் வந்து குர்ஆனை காட்டி தந்தார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது, நபியுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய எல்லா கட்டத்துக்கும் முன்மாதிரி. நாங்க விலகி கொள்ளணும், ஊட ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு குர்ஆன் ஓதுறதுக்கோ அல்லது ஒரு ஃபாத்திஹா ஓதுறதுக்கோ அல்லது மையத்தை வச்சுக்கொண்டு சண்டை பிடிக்கிறதுக்கோ, அப்படி கட்டுறதா இப்படி கட்டுறதா, தக்பீரை விட்டுறதா அங்க அடக்கிறதா இங்க அடக்கிறதா, அல்லது நோன்பு காலத்துல என்ன மாதிரி ஒரு பலாய போட்டு பிரச்சனையை உண்டு பண்ணி, இதுக்கெல்லாம் நபியுடைய சுன்னத் அல்ல. நல்லா விலகி கொள்ளணும். நாங்க செய்யற அட்டகாசத்துக்கெல்லாம், நாங்க செய்யற பிரச்சனைக்கெல்லாம், நாங்க போடுற எங்கட விஷயங்களுக்கு எல்லாம் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தின் எல்லாத்தையும் நாசமாக்காம எங்களுடைய வாழ்க்கைக்கு, எங்களுடைய நான் வாழக்கூடிய ஒவ்வொரு கட்டத்துக்கும் நபி அவர்கள் எதை சொல்லி தந்தார்கள் என்பதை விளங்கி நாங்கள் ஒவ்வொருவரும் நபி அவர்களுடைய சுன்னத்தை எடுத்து நடக்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இபாதத்துகளிலே ஒரு அளவு நாங்கள் நபியை பின்பற்றுகிறோம், அதாவது தொழுகை, நோன்பு, ஜகாத்து, இது போன்ற விடயங்களிலே உலமாக்களிடத்திலே மசலாக்கள் கேட்டு நபி அவர்கள் எப்படி செய்து கொண்டார்கள், எப்படி நடந்தார்கள் என்ற அந்த விடயங்கள்ல நாங்கள் எல்லாரும் இபாதத் ரீதியிலே ஒரு அளவு நாங்கள் அதாவது பிழையோ அல்லது தெரியாமலோ ஏதோ ஒரு அடிப்படையில செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதே, வாழ்க்கையிலே சில பகுதி இருக்கிறது, மாமலாத்து, மாஷராத், அகலாக், இது மூணும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விடயம், கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அதே போன்று எங்களுடைய அகலாக், எங்களுடைய நடத்தைகள், இந்த மூன்று விடயங்களும் இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை குடிதோண்டி புதைக்கக்கூடிய ஒரு காரணமாக அமைந்துவிட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காலத்திலே நம்முடைய இஸ்லாத்தை அதாவது இப்படியான மிம்பர்களே அல்லது சீடிக்கல்லே அல்லது வேற வேற அதாவது வெப்சைட்ல போட்டு பயான் பண்ணி இஸ்லாத்தை ஒரு காலத்தில் விளங்கப்படுத்தல, முஸ்லீம்களை பார்த்து அந்நியர்கள் இஸ்லாத்தை விளங்கிக் கொண்டார்கள், முஸ்லீம்களை பார்த்து இதுதான் இஸ்லாம் என்று புரிந்து கொண்டார்கள், முஸ்லீம்களுடைய நம்பிக்கை அவர்களை இஸ்லாத்தினுடைய நல்லெண்ணத்தை உண்டாக்கியது, முஸ்லீம்களுடைய நடத்தை அந்த மக்களுக்கு இஸ்லாத்தின நம்பிக்கை உண்டாக்கியது. இன்று எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் கூட துரோகம் செய்தவர்களாக நாங்கள் வாழக்கூடிய நேரத்திலே நம்முடைய கொடுக்கல் வாங்கல சிக்கல் வரும் பொழுது அந்நிய சமூகம் நமக்கு காரி துப்ப வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலைக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் முஸ்லீம்கள், எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதியும் நமக்கு முன்மாதிரி. நான் அதாவது அவளுடைய திருமண வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி அமையணும்? ஒரு மனிதன் அவருக்கு வயசு வந்துட்டு அந்த வயசுல அந்த வயசுக்கு அவருடைய ஆசைக்கும் தேவைக்கும் ஏற்ற பெண்ணை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருப்பான். அந்த பெண்ணை எப்படி அமைச்சு கொள்ளணும் என்றதையும் நபி அவர்கள் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையை காட்டி தந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணங்களை செய்து எதுக்காக திருமணம் செய்தார்கள்? இந்த யஹூதி நசாராக்கள் சொல்றது போல தன்னுடைய ஆசையை, அதாவது இச்சையை நிறைவேற்றிக் கொள்றதுக்கா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நபியினுடைய 11 திருமணங்களும் கூட ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அந்தந்த கட்டங்கள்ல எப்படி தன்னுடைய மனைவியை சமாளிக்கணும்ன்ற அந்த பாடத்தை தான் சொல்லி தந்தார்களே தவிர தன்னுடைய ஆசைக்கு இச்சைக்கு நபியவர்கள் அதாவது அடிமையாகவில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த திருமணங்களை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த 11 திருமணங்கள்ல முதலாவது திருமணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயசு, நல்ல ஒரு வாலிபு வயது, நல்ல திரகாத்திரமான வயது. இந்த வயதிலே நபியவர்கள் 40 வயது மூதாட்டி அதற்கு ஹதீஜாவை திருமணம் செய்கிறார்கள். 40 வயது இவர்களுக்கு 25 வயசு, 25க்கும் 40க்கும் எவ்வளவு வித்தியாசம்! ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்குது. இந்த திருமணத்திலே அதாவது ரெண்டு விடயங்கள், ஒன்று தன்னை விட மனைவிக்கு வயது கூட, இன்னொன்று தன்னை விட மனைவி அதாவது காசு பணத்திலே சொத்திலே அதாவது பணத்திலே மேலானவர், அதாவது ஒரு பணக்கார பெண். இந்த பணக்கார பெண்ணை அல்லது வயது போன பெண்ணை ஒரு வாலிபர் திருமணம் முடிக்க வேண்டி வந்தால் எப்படி சமாளிக்கணும் அந்த வாழ்க்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்கள். 25 வயசு, 25 வருஷம் ஹஜ்ரத் கதீஜாவோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு வயது போன பெண்ணோடு எப்படி வாழணும் அந்த வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் எங்களுக்கு விளங்கும். இன்றைக்கு எத்தனை எங்களுடைய வாலிபர்கள் பாவம், சில உமா அப்பாட பிரச்சனை, மகனுக்கு அப்பதான் 20 வயசு, 25 வயசு பிள்ளையை கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க உமா அப்பா. ஏன்? மாமாக்கு சொத்திக்குது, அடி புள்ள கொஞ்சம் நல்லா பசந்தாயிக்குது, அல்லது மாமாக்கு வெளிநாட்டுல தொழில் நீக்குது, ஏதாவது காசு பணம் கிடைக்கும், இவனுக்கு வந்து ஆம்பளண்டத்துக்கு என்ன, இவனுக்கு சரியா தொழில் செய்ய தெரியா, இவனுக்கு ஊடு இல்ல, அதை சுற்றி மாமா ஊட்ட கொடுப்பாரு, மாமா கடையை கொடுப்பாரு, மாசம் மாசம் இந்த மாதிரி மாமா சேப்புல போட்டு விடுவாரு. அதுக்காக 20 வயசு தன்னுடைய ஆம்பளை புள்ள வாலிபரை சில உமா அப்பா வெக்கம் இல்லாம 25-30 வயசு பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுக்கலும். அப்படி ஒரு கட்டம் வந்தால் வாலிபர்களே, நீங்க எப்படி உங்களோட மனைவியை சமாளிக்கணும், உங்களோட வயதுல கூடின பொம்பளையை எப்படி சமாளிக்கணும்ன்றத அந்த 25 வயசு காலத்திலே நபியவர்கள் காட்டி தந்தார்கள். ஆனா நபியவர்கள் இந்த நோக்கத்துக்கு முடிக்கல்லது, நபியவர்கள் இந்த நோக்கத்துக்கு முடிக்கல்ல. அதே நேரத்தில் ஹதீஜா நாயர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு பணக்கார பெண், அந்த பணக்கார பெண்ணோட ஒரு ஏழை கணவனுக்கு ஒரு திருமணம் முடிஞ்சா எப்படி இந்த ஏழை கணவன் பணக்கார பெண்ணை ஹேண்டில் பண்ணணும், எப்படி அவ வழி நடத்தணும், அவக்கு அடிமையாகிறதா அல்லது அவ வழி நடத்துறதா அல்லது எப்படி வாழ்க்கையை கொண்டு போறதுன்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்த வாழ்க்கையிலே சொல்லி தந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்று ஒவ்வொரு மனைவியினுடைய வாழ்க்கை. அதாவது ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு 50க்கும் மேலே வயது, இவக்கு 10, 11, 12 வயது. இந்த சின்ன வயதிலே அந்த பெண்ணை திருமணம் முடிச்சு இன்றைக்கு யஹூதியருடைய வார்த்தையே அதுதான், ஏன் இவ்வளவு சின்ன பிள்ளையை முடிக்கணும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பெண்ணை திருமணம் முடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை விட வயது குறைந்த பெண்ணை திருமணம் முடிச்சா உன்னோட வாழ்க்கையில நீ எப்படி நடந்து கொள்ளணும்ன்றத அந்த வயசான காலத்திலே இந்த சின்ன பெண்ணோடு வாழ்ந்து காட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் நபியவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு மனைவியினுடைய வீட்டிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இனிப்பு பண்டம் ஒரு மண் பாண்டத்திலே செஞ்சு அனுப்பப்படுவது, ஒரு மண் பிளேட்ல. அந்த மனைவியினுடைய வேலைக்கார பொம்பளை அந்த அந்த வஸ்து எடுத்துட்டு வாரா. வந்து வீட்டை தட்டியுடனே திறந்து பார்த்தா நபியவர்களுடைய இன்னொரு மனைவியினுடைய வீட்டு வேலைக்காரி கையில என்ன இருக்கிறது, நபியவர்களுக்கு இனிப்பு பண்டம் செஞ்சு அனுப்பியிருக்கிறார். ஏண்ட வீட்டில் என்னுடைய கணவன் இருக்கும் பொழுது நபியவர்களுடைய இன்னொரு மனைவி ஹலாலான மனைவி அங்கிருந்து அனுப்புறதாக இருந்தா இவக்கு அது பொறுக்கல்ல, இவ உடனடியாக என்ன செஞ்சுட்டா அந்த பெண்ணுடைய கையை தட்டினா கீழே விழுந்து அந்த பிளேட் உடஞ்சி போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வந்து எல்லாம் அந்த பொம்பளிடம் முன்னுக்கு இவருக்கு பொறடிக்கு அடிக்காம இழுத்து போட்டு உள்ளுக்கு அடி அடின்னு அடிக்காம என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த வேலைக்கார அடிமை பெண்ணிட்டு சொன்னாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு இதை போய் நீங்க அங்க சொல்ல வேணாம்மா அப்படின்னு சொன்னாங்க. நபியவர்கள் காட்டி கொடுத்தார்கள் முறை. அந்த பெண் போனதுக்கு பிறகு இந்த மனைவியிடத்தில் சொன்னார்கள், உடச்ச மாதிரி வாங்கி கொடுத்துருமா, இது ஊராட்டு சொத்து அப்படின்னு சொன்னார்கள். நபி அவர்கள் காட்டி தந்தார்கள், இப்படித்தான் வாழணும். கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ள பேய் மாதிரி ஆடிக்கொண்டும், பொம்பளை வந்து பெரிய பிசாசி மாதிரி ஆடிக்கொண்டு, வீட்டுக்குள்ள வாழ்க்கையே பெரிய ஒரு படமாக நடிச்சு கொண்டு, பெரிய ஒரு அட்டகாசம் ஆடிக்கொண்டிருக்கிறதுக்கல்ல கல்யாணம், திருமணம் முடிக்கிறது வாழ்க்கையினுடைய நிம்மதிக்கு. அல்லாஹ் ஆண பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான் ரெண்டு பேருடைய நிம்மதிக்காக வேண்டி. ஆனால் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹுன்ன லிபாசுல்லக்கும் வாந்துன் லிபாசுல்லஹுன்ன, அவர்கள் உங்களுடைய ஆடை, நீங்க அவருடைய ஆடை. ஒரு உடுப்பு ஒரு உடம்போட சேர்ந்து இருந்தா அந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி தான் உடுப்பு போகும். உடுப்பு பாதுகாக்கிறதுக்கு மனிதன் கஷ்டப்படுவான். அதே போல ரெண்டு பேரும், ரெண்டு பேருக்கும் ஆடை, ஆனால ரெண்டு பேரும் சமாளிச்சு கொண்டு போறதுதான் வாழ்க்கை. அன்பாக ஆதரவாக விட்டு கொடுத்து இரக்கமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவி இருந்தார்கள், எதுக்கெடுத்தாலும் அழுவார்கள். யாராவது ஏசினா தாங்கிக் கொள்ள முடியாது, ஏதாவது சொன்னா பொறுக்க முடியாமல் அழுவார்கள். சரியான இளகிய மனமுள்ளவர்கள். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சமாளிச்சு இப்படித்தாம்மா வாழணுன்றத அந்த பெண்ணுக்கும் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே அழகான முன்மாதிரி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது குடும்ப வாழ்க்கை. அதாவது ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா நான் நினைப்பேன் இவங்க நபியாண்டு, அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பார்கள். விளையாடுவார்கள், பேசுவார்கள், கதைப்பார்கள், வீட்டு வேலைகளை செய்வார்கள். நான் நினைப்பேன் சில நேரம் இப்படி என்ன நபி இப்படி நடந்து கொள்கிறார்கள். வீட்டுக்குள்ளே போனால் அந்த மனைவியோடு அவ்வளவு சந்தோஷமாக நடந்து கொள்ளணும். வெளியில வந்தால் அதுக்கேத்த வாழ்க்கை ஒரு மனிதத்தில் இருக்கணும். இது என்னண்டா, இவர் பள்ளியில் உள்ள தஸ்பீஹ் தான் வீட்டுக்கு கொண்டு போய் சிக்கிரம் செஞ்சு கொண்டிருக்கிறார். மனைவியினுடைய ஹக் அப்படியே இல்லாம போச்சு. மனைவி பேசுறதுக்கெல்லாம் மூஞ்சில பாயிறார், ஏசுறார், மோசமா நடந்து கொள்றார். மனைவிக்கு சலாம் இல்ல, பேசினா பேச்சு இல்ல. ஆனா ரோட்ல போற பொம்பளை எல்லாம் இவருக்கு ஹலால். எல்லாருக்கும் பல்ல காட்டுறாரு, எல்லாருக்கும் சிரிக்கிறாரு. இவரோட போன்ல எல்லாரோட நம்பரும் இருக்குது. நாங்க ஒரு ஊர்ல சுபோ தொழுதுட்டு வெளியே வரோம். அந்த பள்ளிக்கு பக்கத்திலே ஒரு காதி கோட்டு காதியாடுற. அந்த 5:56 காலை பொழுது ஒரு 18-20 ஒரு பொம்பளை நிக்கிறா அந்த இடத்துல, அழுது கொண்டு நிக்கிறா. நம்மளோடு வந்து ஒரு வயசாளி போய் கேட்டாரு, ஏம்மா அழுகுறா? அவ சொல்றா என்ன தெரியுமா, கல்யாணம் முடிச்சு 1.5 மாப்பிள்ளையோடு வாழ முடியாது, இரவெல்லாம் என்னோட இல்ல, எனக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு வேற யாரையோ பெண்ணோட ஆசை வார்த்தை பேசுறான், என்னுடைய ஹக்க நிறைவேற்றான் இல்ல, ஆக மோசமா நடந்து கொள்றான்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை அவர் சொல்லி அழுது கொண்டிருக்கிறான். அல்லாவின் நல்லடியார்களே, இன்னைக்கு திருமண வாழ்க்கை இன்னைக்கு நாங்க வாழ்றோம், எல்லாம் வெளிரங்கத்துல 300-400 வாகனத்துல போறோம், பெரிய பெரிய கடைகளை வச்சுக்கொண்டிருக்கிறோம், அழகான டைய கட்டிக்கொண்டிருக்கிறோம், நல்ல சப்பாத்த போடுறோம். ஆனா வீட்டுக்குள்ள போனா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பெரிய பிரச்சனை, இன்னைக்கு நெருப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வீட்டுக்குள்ள. அதாவது இரவெல்லாம் சண்டையும் பகலெல்லாம் பிரச்சனையும். சில பெண்மணி யோசிக்கிறாங்க, எப்படின்டா இவன் போறான் வெள்ளையோட இந்த மாப்பிள்ள, தொலைஞ்சு போய் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். கணவன் வீட்டை விட்டு வெளியே வரக்குள்ள நினைக்கிறாரு, வா எப்படி வீட்டுக்கு போற, அந்த பேய் பார்த்து கொண்டிருக்குமே அப்படின்னு வீட்டுக்கு போறதுக்கு பயப்படுறாரு. ஏன் இப்படி வாழ்க்கை நாங்க வாழ்றோம்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமாதானமான வாழ்க்கையை சொல்லி தந்த இஸ்லாம், மஹப்பத்தை சொல்லி தந்த இஸ்லாம், அன்பை சொல்லி தந்த இஸ்லாம், ஆதரவாக வாழ வேண்டிய இஸ்லாம், விட்டு கொடுத்து வாழ வேண்டிய இஸ்லாம். நாங்க இன்னைக்கு குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள், இன்னைக்கு பிள்ளைகளுக்கு முடிவெடுக்க இல்லாமிக்கிறாங்க. உமா பாப்பா பிரிஞ்சு ஒரு புள்ள சொல்றார், அதற்கு எங்க வாப்பாவை பார்த்து அடிக்கணும்னு வருது. ஏன் வாப்பா, உமா செஞ்ச வேலை இவனுக்கு வாப்பாவோட கோபம். சில பிள்ளைகள் உமாவை விட்டு விட்டு விரட்ட நிலைமை உண்டாவது. ஏன், அந்த உமாக்கும் வாப்பாக்கும் இடையில சரியான இணக்கம் இல்ல, அவர்களுக்கு மத்தியில சரியான மஹப்பத் இல்ல, அவர்களுக்கு மத்தியில பாவம் நடக்குது. ஒரு திருமணத்துக்கு நீங்க ஆஜராகும் பொழுது ஒரு கணவனையோ மனைவியோ பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க முதலாவது தக்வாவை பாருங்க. தக்வா நபியுடைய நிக்கா குத்பாக்கள்ல கூட நாங்க எடுத்து பார்த்தா எல்லாமே தக்வாவுடைய ஆயத்துக்கள் தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி அல்லாஹ்வுடைய ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு எந்த கட்டத்திலும் துரோகம் செய்யக்கூடாது. ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு எந்த கட்டத்திலும் துரோகம் செய்யக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ ஆண்கள் தன்னுடைய மனைவியை வீட்டில் விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு தொழிலுக்காக வேண்டி சாமான்கள் வாங்கறதுக்காக வேண்டி போறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனையோ ஆண்கள்ட வாயால நான் சொல் அதாவது சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். என்ன செய்யாத அங்க போன சூழலுக்கு மாட்டிப்பட்டு அங்கேயும் பாவம் செய்ய வேண்டி வருவது அப்படின்னு நாலஞ்சு புள்ளட வாப்பா சொல்றார். எவ்வளவு பெரிய அநியாயம். அப்ப தக்குவாவை சொல்லி தந்த இஸ்லாம். அப்ப தக்குவா என்னது நினைச்சீங்களா? தக்குவாண்டா தொப்பி போடுறது, தாடி வைக்கிறது, தலப்பா கட்டுறது, தஸ்பியை தூக்குறது, வருஷ வருஷம் உம்ராக்க போறது, முஃப்திமாரோட சுத்துறது, உலமாக்களோட அலையிறது, அல்லது ஏதாவது மதரசாவை திறந்து விடுறது, இது நினைச்சீங்களா தக்குவாண்டு? இதெல்லாம் நிபாத்தனம். இதெல்லாம் வெளிரங்கத்திலே நாங்கள் ஒவ்வொரு விதமான வேஷங்களை போட்டுக்கொண்டு உள்ரங்கத்திலே நாங்கள் அல்லாவை பயப்பட இல்லைண்டா. அல்லாஹ் பாதுகாக்கணும். கியாமத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் நரகத்தை சம்பாதிக்க வேண்டி வரும். என்னை நம்பி வந்த மனைவி அவருக்கு நான் துரோகம் செய்யறதாக இருந்தால், என்னை நான் ஹலால் பெண்ஜாதியாக என்னுடைய மனைவி எடுத்திருக்கிறேன், நான் வந்து ஹராத்திலே அதாவது விபச்சாரத்தில் என்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறதாக இருந்தா, என்னாலைக்கு என் பிள்ளைக்கும் அதே நிலைமை தான்டா. என் பிள்ளையும் விபச்சார பிள்ளைகளாக தான் வருவான். வாப்பாவுடைய குணம் தான் பிள்ளைக்கு உண்டாகும். இப்படி வாப்பா வெளிநாடுக்கு போய் செய்யும் பொழுது இங்க மனைவிக்கும் அல்லா தாலா அதே மாதிரி சைத்தான் ஒன்று இங்க சாட்டப்பட்டுரும். மனைவி என்ன செஞ்சிருவா? கணவனுடைய அந்த தாக்கம் மனைவிக்கும் பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழல் உண்டாயும். இவன் இங்கிருந்து பாவம் செய்வான். எனவே முஸ்லிம்களுடைய வீடுகள் எல்லாம் வெளிரங்கத்திலே மாஷா அல்லா என்ற போர்டு ஒட்டி இருந்தாலும், அல்லாண்டு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாலும், அல்லது ஏதாவது குரானுடைய சீடி போனாலும், உள்ரங்கம் விபச்சார வீடுகளாக இருக்கிறது. அந்த வீட்டுகளுக்குள்ளே பெரிய பெரிய அநியாயங்களும் பாவங்களும் நடக்குது. அல்லாஹ்வின் நெல்லடியார்களே, எத்தனையோ எங்களுடைய முஸ்லிம் வாலிபர்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறார்கள், தொப்பியை போட்டுக்கொண்டு நல்லா தான் இருக்கிறார்கள், ஆனா இவர்களுடைய உள்ரங்கமான பாவங்கள் நாளைக்கு என்ன எந்த நிலைமைக்கு இந்த வாலிபர்களை கொண்டு போய் வைக்கும்? இன்றைக்கு வாலிபர்கள் எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள்? உம்மா பாப்பா இதை பத்தி யோசனை பண்றாங்க இல்ல? புள்ள ஓதுறாரா இல்லையா, அல்லது புள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி ஒரு நாள் ஹசரத்து வராட்டி ஹசரத்தோட சண்டை பிடிக்க தெரியுமே தவிர அந்த உமாக்கும் பாப்பாக்கும் என்ன புள்ளோட நிலவரம் என்ன, இவன் யாரோட பழவுறான், இவனுக்கு என்ன நிலைமை உண்டாவது, இவன் என்ன பாவிக்கிறான்ன்றத கூட இன்னைக்கு உமா பாப்பா மிச்சம் கவனக்குறைவாக இருக்கிறாங்க. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் பரிசுத்தமான மார்க்கத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு போலீஸ்காரர்களும் காவல்துறையினரும் வந்து எங்களை அள்ளி கொண்டு ஊத்தல்ற மாதிரி அள்ளி கொண்டு கொண்டு போய் ஜெயில போடுறதுக்கும், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் உள்ளுக்கிரின்னு சொல்றதுக்கும் அந்த அதுக்காக நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படியான போதை வஸ்துக்களை கடத்தி, போதை வஸ்துக்களை பாவிச்சு, எங்களுக்குள்ள பரிமாறிக்கொண்டு, இதெல்லாம் சாப்பிட்டு, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சு இன்னைக்கு ஜெயில வாழ்க்கையை கழிக்கிறதுக்கா? இன்னைக்கு எத்தனை பொம்பளைகள் எத்தனையோ மாமாமார்கள் ஏமாந்து கணவன்மார்களுக்கு மருமான்மார்களை அவனுடைய அழகை பார்த்து அவனுடைய தொழிலை பார்த்து அவன கையில தள்ளி புலங்குதுன்னு பார்த்து எத்தனையோ பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. பாவம் அந்த பிள்ளைகள் ஒன்று ரெண்டு பிள்ளைய வச்சுக்கொண்டு சீர் அழியுது, லேவரியா வித்து சுடுவது, லேவரியா சுட்டு விற்குது, பெட்டி சுட்டு வித்து வீட்டுல இன்றைக்கு கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ மாப்பிள்ளைமார் ஜெயில கிடந்து கொண்டு இங்க பொம்பளை இன்றைக்கு சீர் அழியிறாங்க. என்ன காரணம் சகோதரர்களே? பெற்றோர்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏண்ட புள்ளைய ஏண்ட கண்முன்னுக்கு போலீஸ்காரன் வந்து தேடுறான்டா, நான் எப்படி கியாமத்துல ஜவாப் சொல்றேன்? ஏண்ட புள்ள மது போதைக்கு அடிமையாகி, ஏண்ட புள்ள மது வஸ்துக்களுக்கு அடிமையாகி, ரோட்ல செயினையும் காதுப்பையும் காப்பையும் அதாவது முடியையும் மலத்து கொண்டு, தொழுகையும் இல்லாம காற்றுலாடி கொண்டு, பூர் அடிச்சு கொண்டு ரோட்ல ஆக மோசமா, ஒரு முஸ்லீம் ஒன்று கூட தெரியாத அளவுக்கு அடையாளம் இல்லாம எங்க முஸ்லீம் மாணவர்கள் ரோட்டுகள்ல சீரழிகிறாங்கண்டா. இந்த பெற்றோர்கள் கவனக்குறைவாக இருக்கிறத பத்தி என்ன சொல்றீங்க சகோதரர்களே, பிரியார்களே? அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் பாருங்க, சும்மா ஊட்ட கட்டி ரெண்டு மூணு பில்டிங் வாங்கி போட்டு சைனா வியாபாரமும் இந்தியா வியாபாரமும் பாகிஸ்தான் வியாபாரமும் இதெல்லாம் ஒரு பக்கம் போக, எனக்கு தந்த ரப்பல்லா தந்த இந்த அமானிதம் இதெல்லாம் இன்றைக்கு சீரழிதுண்டா, இதுக்கு எப்படி ஜவாப் சொல்ற? அதொரு பக்கம் போக, எத்தனையோ பெற்றோர்கள் பாப்பாமார்கள் அந்தி அந்திக்கு பார்த்தா ஒவ்வொருத்தர் ஆட்டோல ஒரு ஜாதி இந்த மரம் வெட்டி போட்ட மரம் மாதிரி சாஞ்சு கொண்டு ஆங்காங்கே கடையோரங்கள்ல சாஞ்சு கொண்டு புழுந்து கொண்டு பிறண்டு கொண்டு இந்த முஸ்லிம்களுக்கு இவ்வளோ உலமாக்கள் புத்தி சொல்லியும் இந்த போதை வஸ்துக்களை விடலண்டா, எவ்வளவு அநியாயத்துல நாங்க இருக்கிறோம் சகோதரர்களே. ஃபுத்பான்றது வெறுமனே முஹர்ரம் மாசத்தையும் ரபீல் அவல் மாசத்தையும் ஒவ்வொரு சிறப்பையும் பேசுறது இல்ல. இவ்வளவு பாவம் நடக்குது என்னைய விட உங்களுக்கு தெரியும். இதுக்கு என்ன செய்யலாம் நான் பார்க்கணும். எங்கட வாலிபர்கள் சீரழிகிறாங்க. இந்த இடத்துல இருக்கிற வாலிபர்கள் யோசிங்க, நீங்க நாங்க என்ன செய்யறோம்? சர்வ சாதாரணமா சிகரெட் குடிக்கிறீங்க, நீங்க ஒரு நாளைக்கு போட்டி போட்டு சிகரெட் குடிக்கிறீங்க, பெக்கட் கணக்குல பெக்கட் கணக்குல. அன்றைக்கு ஒரு பொடியை இன்னத்தோட பேசிக்கொண்டிருக்கிறார், குறைஞ்சது மூணு குடிப்பேன் நான், தெரியுமா? மூணு சிகரெட் இல்ல, மூணு பெக்கெட் குடிப்பான். அவனுக்கு இன்னும் 15 வயசு ஆகிக்காத நினைக்கிற மாதிரி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான்ல இந்த ஏரியால தான் நான் போற நேரத்தில் ஒரு 17-18 வயசு வாலிபர் சிகரெட் குடிச்சு கொண்டிருந்தார். நான் சொன்னேன், தம்பி நோம்பு அப்பா சிகரெட் குடிக்கிறீங்க. அவர் சொன்ன என்ன செய்யாதீங்க, பழக்கம் அல்லாஹ் பாதுகாப்பு. இந்த டடா கியாமத்தில் என்ன சொல்ல போறார் அல்லாஹ்? பிள்ளைகளை பெத்து போடுறது அல்ல. இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் அந்நிய சமூகத்துக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் எல்லா இடத்திலுமே எங்க முஸ்லீம்கள் தான் களவு செய்யறாங்க. இன்றைக்கு எங்க போனாலும் முஸ்லீம்களுக்கு இடம் இல்லாத ஒரு சூழல். ஏர்போர்ட்ல இருந்து இங்க வரைக்கும் எல்லா இடத்திலுமே எங்கட முஸ்லீம்கள் செய்யற களவும் அநியாயமும் அட்டகாசமும் பாவமும் பாவத்துக்கு துணையும் இன்னைக்கு போலீஸ்காரர்களையும் கெடுக்க வச்சு எல்லாத்தையும் செய்ய வச்சது யார்? எங்கட முஸ்லீம்கள் எல்லாம் நல்லடியார்களே. தக்குவான்றதுதான் இங்க வரணும் பயம். அங்க தொப்பியை போட்டு தாடி வச்சது அல்லது உம்ரா ஹஜ் செஞ்சது தஸ்பியை தூக்கினது கந்தரி கொடுத்தது கஞ்சி கொடுத்தது அல்ல, இதெல்லாம் ஒரு பகுதி, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நாங்க எல்லாரும் உள்ளம் எங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வை பயப்படணும், எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வரணும். இன்னைக்கு வாலிப சமூகம் சீரழியுது. ரா ஒரு மணிக்கு போனாலும் ரோட்ல 2 மணி 3 மணி வரைக்கும் ரோட்ல வாலிபர்கள். சுபவுக்கு உத்தரவு இல்லை அல்லாஹ் நடிகார்கள். சுபவுக்கு 2 சஃப் 3 சஃப் இந்த வாலிபர்கள் எல்லாம். ஒரு வாலிபர் சாதாரணமா சொல்றார், நைட் எல்லாம் முழிச்சு சொல்லிட்டு தூங்கினேன் பாங்கு சொல்லக்கூட எலுமினேன் பாங்கு சொல்லக்கூட என்ன அப்படின்னா சுபோ பாங்க சொல்ல கூட தூங்கினானா லோஹர் பாங்க சொல்ல கூட எலுமினானா மகரிபுக்கே எலுமையை சொல்றேன். நோம்பு தொடங்குறது அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இப்படி என்ன இன்றைக்கு சமூகம் ஒரு விதமான ஒரு அமைப்புல பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறது. நான் இன்றைக்கு எதையோ பேசிக் கொண்டிருக்கிறோம், என்னென்னமோ செய்யணும்னு கொண்டிருக்கிறோம், என்னென்னமோ இயக்கங்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இதை உருவாக்கணும் அதை உருவாக்கணும் ஸ்கூல் பாடம் கம்ப்யூட்டர் அது இதுன்றோம் எல்லாம் செய்யறோம் தான். ஆனா இப்ப இந்த வாலிபர்களுடைய தக்குவாக்கு என்ன செய்யறது? இந்த பெரியவர்களுடைய தக்குவாக்கு என்ன செய்யறது? படிப்புக்கு தடமாறுறீங்க, கம்ப்யூட்டருக்கு தடமாறுறீங்க, பெரிய பெரிய அறிவு ஆற்றல் கொடுக்கறதுக்கு தடமாறுறீங்க. சொல்றீங்க உலகத்தினுடைய படிப்பு கொடுக்கணும், இந்த மார்க்கத்தினுடைய படிப்பை யார் கொடுக்கிறது? இந்த ஈமானுடைய படிப்பை யார் கொடுக்கிறது? ஈமானை படித்துதான் மக்கள் அல்லாவை பயப்படணுமே தவிர துன்யாவை படிச்சு ஒரு நாளும் அல்லாவை பயப்படுறதுக்கு இயலாது. அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால் நாங்க எல்லாரும் ஒரு நிலைமைக்கு வரணும். என் பாவத்தை நான் எப்படி விடுறது? நான் எப்படி அல்லாஹ்வை பயப்படுறது? ஒரு கணவன் அல்லாஹ்வை பயந்தா தான் அந்த மனைவி அல்லாஹ்வை பயப்படுவா. அந்த கணவன் மனைவியும் அல்லாஹ்வை பயந்தா தான் அவங்களோட குழந்தைகள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் பெரிய தக்குவாதாரிகளாக ஆக்குவான். நாங்க எல்லோரும் தெரிந்த ஒரு சம்பவம் தான், அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவு நேரத்திலே சுத்துகிறார்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் சுத்தும் பொழுது ஒரு வீட்டிலே பேச்சுவார்த்தை நடக்குது. என்ன பேச்சுவார்த்தை? மகள் சொல்றா பால் குறவு, உமா சொல்றா ஊத்து தண்ணிய. ரெண்டு பேருக்கும் இடையில் நடந்த பிரச்சனையில மகள் சொல்றா, நாங்க எப்படி தண்ணி ஊத்தலாம்? நீதமாக ஆட்சி செய்யக்கூடிய உமருடைய ஆட்சி இது, இந்த நீதத்தில் நாங்க அநியாயம் செய்யலாமா? இந்த நேரத்தில் எல்லாம் நல்லடியார்களே, அந்த தாய் சொன்னா இந்த இரவு நேரத்துல உமர் எங்களை பார்த்து கொண்டிருக்க போறாரு, அதனால தண்ணியை ஊத்திட்டு வேலையை பாரு, பிரச்சனை இல்லை. இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடுத்த நாள் அந்த தாயையும் மகளையும் வர சொல்லி இந்த நேரத்தில் இந்த இரவு காலத்திலே யாருமே பார்க்காத நேரத்தில் அந்த தாய் அதாவது தண்ணியை ஊத்துன்னு சொன்ன நேரத்தில் அந்த மகள் என்ன தெரியுமா சொன்னா, உமர் தான் எங்களை பார்க்காட்டியும் என்னையும் உங்களையும் உமரையும் படைத்த அல்லாஹ் பார்க்கிறான் இல்லையா அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிடிச்சிட்டு அடுத்த நாள் கூப்பிட்டு தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். தக்வா உள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்தார்கள் மகனுக்கு. இன்னைக்கு அழகுள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்கிறோம், அந்தஸ்துள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்கிறோம், காசு பணம் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கிறோம், தக்வா உள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்கிறோம் இல்ல. எத்தனையோ வீடுகள் இல்ல இன்னைக்கு பெண்கள் தொடரக்கூடிய நிலைமை இன்றைக்கு இல்ல. குர்ஆன் ஓதுற காட்சி இல்ல. ஏன்? அழகுக்கும் பணத்துக்கும் எடுத்த பெண்கள். அதனால அவங்க 24 மணி நேரம் டிவியில தான் இருக்கிறாங்களே தவிர தொழணுன்ற சிந்தனை வருது இல்லை.
இந்த பெண்ணை அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகன் அதற்கு ஆசிமுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டது. இந்த ரெண்டு பேருக்கும் கிடைச்ச ஒரு புள்ளத்தான் பாத்திமான்னு சொல்லக்கூடிய புள்ள. அந்த புள்ளையையும் பக்குவமாக வளர்க்கிறார்கள். அவர்களை அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய குடும்பத்தை சேர்ந்த அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தக்வாதாரி இவர் திருமணம் முடிச்சு அந்த ரெண்டு பேருக்கும் கிடைச்ச புள்ளத்தான் அஞ்சாவது கலீஃபா என்று போற்றப்படக்கூடிய அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தக்வாவுடைய பரம்பரை அல்லாஹ் உண்டாக்கினான். எனவே திருமணம் பேசுவதாக இருந்தால் நாங்கள் மனைவி தக்வா உள்ள பெண்ணாகவும் கணவன் தக்வா உள்ள ஆணாகவும் தான் நாங்கள் பார்க்கணும். இவங்க ரெண்டு பேரிடத்திலும் தக்வா இணையோடும் எப்ப தக்வா வருமோ அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அமைதியை உண்டாக்குவான். அவருடைய வாழ்க்கையில தீன் உண்டாகும். வாழ்க்கையில வளரக்கூடிய குழந்தைகள் சரியாக வளருவார்கள். அந்த குழந்தைகளுக்கு சரியான பக்குவம் கொடுக்கப்படும். அந்த வீட்டுக்குள்ளேதான் குரானுடைய வாழ்க்கை வரும். குரான் இருக்கிறதே, இந்த குரான் எந்த வீட்டுல ஓதப்படுதோ அந்த வீட்டுக்கு அல்லாஹ் புள்ளை பாக்கியத்தை அதிகமாக கொடுக்கறதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வானத்திலே நட்சத்திரங்கள் எங்களுக்கு மின்றது போல உலகத்திலே குரான் ஓதப்படக்கூடிய வீடுகள் வானத்தில் உள்ளவர்களுக்கு மின்னது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த வீட்டுல சூரத்துல் பக்ரா ஓதப்படுதோ அந்த வீட்டுக்கு ஷைத்தான் வரமாட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை நாங்க என்ன செய்யறோம், என்ன செய்யறோம் அல்லாஹ் நல்லடியார்களே? வீட்டு ஆரம்பிக்க போல மௌலூத தானே ஓதுறோம். ஓதுறத்தை பத்தி பிரச்சனை இல்ல, குரான் ஓதப்படுது இல்லை. இன்னைக்கு குரான் ஓத தெரியாது, ஒரு யாசின் ஓத தெரியாது, தொழிலை பத்தி சரியான முறையில் படிக்க தெரியாமல் இருக்கிறோம். அல்லாஹ்வை நல்லடியார்களே, அதனால் நாங்கள் குரானோடு இணைஞ்ச சமுதாயமாக ஆகணும். குரானை படித்துக் கொள்ளக்கூடிய சமுதாயமாக ஆகணும். எங்களிடத்தில் தக்வாவை வலியுறுத்தி எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாளைக்கு தக்வாவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கணும். இல்லை என்றால் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி நாங்கள் யஹூதி நசாராக்களுடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டிய சந்தர்ப்பம் உண்டாகும். எனவே நபியவருடைய வாழ்க்கையில எல்லா விடயத்துக்கும் முன்மாதிரி இருக்கிறது. திருமணத்துக்கு முன் மாதிரி, கொடுக்கல் வாங்கலுக்கு முன் மாதிரி, குடும்ப வாழ்க்கைக்கு முன் மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்நிய சமூகத்தோடு நடந்து கொண்டார் என்றால், நாங்கள் இன்றைக்கு இந்த நாட்டில் வாழ்றோம், அந்நிய சமூகத்தோடு நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்நியர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு இது, அந்நிய நாடு அல்ல, அந்நியர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு இது. நான் பிறந்த நாடு, ஏண்ட நாடு இது? நீங்க பிறந்த நாடு, ஆனால் இது அந்நியனுடைய நாடு அல்ல, அந்நியன் அதிகமாக வாழ்ற நாடு இது. யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றில்ல, அந்நியன் அதிகமாக வாழ்றான், அவனோட நாங்க எப்படி வாழ்ந்து எங்களுடைய இஸ்லாத்தை சரியாக விளங்கப்படுத்தணும் தான் பார்க்கணுமே தவிர, பயந்து எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிறாது. பயந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சரியத்தையே விட்டு கொடுத்து அப்படியான கோழைகளாக வாழ முடியாது. அவருடைய சட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். ஹெல்மெட் போட சொன்னா போடுவோம், லைசன்ஸ் எடுக்க சொன்னா எடுப்போம், ரோட்ல இப்படி மாறாத மாற மாட்டோம், இதை இப்படி செய்தா செய்வோம், அதுக்காக சரியத்தை விடுண்டா நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக மாட்டோம். அப்படிப்பட்ட கோழைகளை கோழைகளாக எங்களுடைய சஹாபாக்கள் அண்டு இருக்குல்ல, அன்றைக்கு சஹாபாக்கள் எப்படின்னா ஒரு சின்ன சஹாபி, ஒரு கட்ட சஹாபி, அதாவது ஒரு அரசனுடைய மாளிகைகளை போய் அரசனிடத்தில் தைரியமாக பேசுகிறார்கள். அரசன் கேட்டான், உங்களை யார் அனுப்பினது? அந்த அரசனிடத்தில் இவர்கள் சொன்னார்கள், அதாவது அரசன் கேட்டா நீங்க ஏன் வந்தீங்க? இவர் சொன்னார், நாங்க வரல, அல்லாஹு பத்தஹனா, அல்லாஹ் எங்களை அனுப்பினான். ஏன் அனுப்பினான்? லினுக்ரிஜ மன் ஷாஅ மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தில்லாஹி வஹ்தா. நீங்க எல்லாரும் இந்த கல்லையும் மண்ணையும் அடியார்களையும் இந்த படைப்பினங்களையும் மனைவி கொண்டிருக்கிறீங்க, இது எல்லாத்தையும் விட்டு உங்களை கலட்டி அந்த அல்லாவை வணங்குறதுக்காக வேண்டி உங்களுக்கு நாங்கள் தாவத்து தாரத்துக்கு வந்திருக்கிறோம். அரசனுடைய முன்னிலையில் போய் சொன்னார்கள். அதே நேரத்தில் சொன்னார்கள், நீங்க எல்லாரும் இந்த சிலை வணக்கம் செய்து கொண்டு வாழ்க்கையில நெருக்கடியில் இருக்கிறீங்க, இந்த சிலை வணக்கத்தை விடுங்கோ, உங்களோட வாழ்க்கையில நெருக்கடி இல்லாம போகும், இலா சாத்தியா, துன்யாவுடைய விசாலம் உங்களுக்கு உண்டாகும் சொன்னாங்க. எது வரைக்கும் சிலை வணக்கம் நடக்குமோ அது வரைக்கும் வாழ்க்கையில நெருக்கடி உண்டாகும். இன்னைக்கு ஒரு உதாரணத்தை பாருங்க, முஸ்லீம்கள வீட்டுல அஞ்சு புள்ள ஆறு புள்ள அப்பா அம்மா எல்லாம் சேர்த்து பத்து பேர், ஆனா சம்பாதிக்கிறது ஒரு முஸ்லீம் ஒருத்தர் தான், ஒரு ஆம்பளை அல்லது ரெண்டு பேர், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அந்நியன் அவன் வீட்டில் இருக்கிற பொம்பளை ஆம்பளை சின்னது பெருசு எல்லாம் தொழில் செய்யறாங்க. அப்பா இருந்தா அவருக்கும் ஒரு பொட்டி கடையை போட்டு கொடுத்துருவான், உம்மம்மாவுக்கு ஏதாவது ஆப்பையை சுட்டு கொடுத்துருவான், வித்துட்டு வாண்டு. இல்ல அது ரெண்டும் முடியாதா, ரெண்டு பேரும் கொண்டு போய் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் போட்டுருவான். வீட்டுல உள்ளவன் எல்லாம் தொழில் செய்யறான், ஆனா வாழ்நாள் முழுக்க கஷ்டம், எல்லாரும் பேங்க்கு கடன்காரனாக. ஆனா முஸ்லீம்கள் எட்டு பத்து பேர் ஒரு வீட்டுல, ஒருத்தர் சம்பாதிக்கிறார், ரெண்டு பேர் சம்பாதிக்கிறார், அல்லாஹ் பரக்கத் செய்யறானா இல்லையா? அல்லாஹ் நல்லடியார்களே, எதுவரைக்கும் சிலை வணக்கம் நடக்குமோ அதுவரைக்கும் நெருக்கடி நீங்காது. நெருக்கடியில் இருந்து உங்களை வெளியாக்கி துன்யாவுடைய விசாலத்தின் பக்கம் வசதியின் பக்கம் வெளியாக்க வந்தோம் நாங்க. அதே நேரத்தில் சொன்னார்கள், அதியான இலாதிரில் இஸ்லாம், உங்களுடைய மதங்கள் எல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்து அநியாயம் செய்து. எனவே மார்க்கமான இஸ்லாம் இருக்கிறதே உண்மையான இஸ்லாம், இதுதான் மனிதனுக்கு நீரத்தை செலுத்துது. இந்த இஸ்லாத்துக்கு நாங்கள் வெளியாக்க வந்தோம் என்று சொல்லி அன்றைக்கு தைரியமாக பேசினார்கள். எனவே எல்லாம் நல்லடியார்களே, நாங்களும் தைரியமான முஸ்லீம்கள், பயம் இல்லாதவர்கள், யாருக்கும் பயப்பட மாட்டோம், எவருக்கும் பயந்து எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம், பக்க சார்பற்றவர்கள், யாருக்கும் பயந்து எங்களுடைய மார்க்கத்தையும் விட மாட்டோம், மதுகவையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஒன்றையுமே விட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் அல்ல நாங்கள். உண்மையான மார்க்கத்திலேயும் உண்மையான மதுகவிலையும் எங்களுடைய இமாம்களையும் பின்பற்றி சரியான முறையில் வாழக்கூடிய உண்மையான தைரியசாலியான மூமின்களாகத்தான் நாங்கள் இருக்கணுமே தவிர யாருக்கும் பயந்து துன்யாவிலே வாழ முடியாது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இதை உருவாக்கினார்கள், இதை உண்டாக்கினார்கள். தைரியமாக வாழ்ந்த உலகத்தில் யாருக்கும் பயப்படக்கூடாது, மார்க்கத்தை எங்கும் அமல்படுத்தணும். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு சில பிரச்சனைகள் உண்டானது, ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்று சிலர் மறுத்தார்கள், இன்னும் சிலர் முருத்ததாய் கொண்டு போகிறார்கள், இப்படி சில பிரச்சனைகள். இந்த நேரத்தில் அதற்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஹதீஸில் நிறைய காண கிடைக்கிறது. மிக இலகிய உள்ளம் உள்ளவர்கள், இரக்கமானவர்கள், அவசரமாக அழக்கூடியவர்கள், ரொம்ப சஃப்டானவர்கள். ஆனால் நபியுடைய வஃபாத்துடைய நேரத்திலே உறுதியாக இருந்தார்கள், உறுதியாக இருந்தார்கள். எல்லா சஹாபாக்களும் அழக்கூடிய சந்தர்ப்பம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்ல அழக்கூடாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மனிதர் தான், அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள், இதை பத்தி பிரச்சனை ஒன்றும் இல்ல, இதுக்கு முன்னால வந்த எல்லா ரசூல்மார்களும் மௌத்தானதான் அப்படின்னு அந்த நேரத்தில் தைரியமாக இருந்தார்கள். நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த ஜகாத்துடைய பிரச்சனை, ஜகாத்து கொடுக்க மாட்டோம், மூத்ததாகி கொண்டு இப்படி சில பிரச்சனைகள் வரும் பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியிலே பெரிய பிரச்சனை, கொஞ்சம் பேர் மூத்ததாகி கொண்டு போகிறார்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உறுதியாக நின்றார்கள். எந்த அளவுக்கு உறுதியின்றா சொன்னார்கள், அதாவது இந்த மதீனாவிலிருந்து அவர்களுக்கு மனம் இறங்கி அபூபக்கர் ரழியல்லாஹு போய் சொன்னார்கள், அபூபக்கரே, உமர் யார், அதாவது கடினமானவர்கள், அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விட்டுக் கொடுக்காதவர்கள். இந்த உமர் ரழியல்லாஹு தஆலா போய் சொன்னார்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா இடத்திலே கொஞ்சம் கொஞ்சம் இறங்குங்க, கொஞ்சம் இந்த விஷயத்துல கொஞ்சம் சாஃப்டா இருங்க, கொஞ்சம் இலகி கொடுங்க, என்னன்னு கொஞ்சம் பாருங்க, அவசரப்பட வேணாம், உரமாய்க்க வேணாம் என்ற அந்த சில சில வார்த்தைகளை பாவிச்ச உடனே அது அபூபக்கருக்கு கோபம் வந்து சொன்னார்கள், உமர் அஜப்பாரும் ஃபில் ஜாஹிலியா வ குபாரும் ஃபில் இஸ்லாம், என்ன உமர் ஜாஹிலியத்துல பெரிய சக்திவானா இருந்தீங்க, இப்ப என்ன இஸ்லாத்துல கோலை ஆகிட்டீங்கன்னு கேட்டாங்க அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா. சொன்னார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலானு, உமர் இதெல்லாம் விட்டுக் கொடுக்கிற விஷயம் இல்ல, அயம் குசுத்தீன் வான ஹையுன், இந்த அபூபக்கர் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு நாளும் தீன்ல குறவாரத்துக்கு ஏலா, அபூபக்கர் இல்லாம போகட்டும் ஆனா தீன்ல ஒரு நாளும் குறை வரக்கூடாது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் உறுதியாக இருக்கணும், எங்கட மார்க்கத்துல குறை வரக்கூடாது, எங்கட மதுரவில குறை வரக்கூடாது, எங்கட சரியத்துல குறை வரக்கூடாது, எங்கட எந்த ஒரு குறையும் வரக்கூடாது. யாரும் எதுவும் சொல்லலாம், யாரும் எதுவும் பேசலாம், யாரும் வெப்சைட்ல போடலாம், யாரும் பேப்பர்ல எதுவும் எழுதலாம். நாங்கள் உறுதியாக இருந்து இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய உண்மையான தைரியசாலிகளாக இருக்கணும். அதுக்காக எங்களுடைய வளரக்கூடிய வாலிபர் சமுதாயத்தை பாவத்தை விட்டும் தடுக்கணும். இந்த வாலிபரிடத்தில் நான் கேட்டுக்கொள்றேன், நீங்க செய்யற இந்த அட்டகாசங்களை அல்லாஹ்வுக்காண்டி விட்டுருங்க, கழுத்துல உள்ள செயினை கலட்டி வீசுங்க, பொம்பளை மாதிரி போட்டிக்கிற காது கலட்டி வீசுங்க, இந்த காப்பு எல்லாத்தையும் வீசி மது போதைகளை விட்டு உண்மையான பரிசுத்தமான ஆம்பளைகளாக தலைமுடிகளை சரியான முறையில் களைஞ்சி நல்ல முறையில சுத்தமான வாலிபர்களாக முன்வந்து உண்மையான முஸ்லிம்களா வாழுங்க பாப்பா, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இப்படி இருந்து கொண்டே போவோம்டா, நாளைக்கு எங்கட பிள்ளைகள் இதை விட மோசமாக, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால இந்த கொழும்பு எப்படி மோசமாக இருந்ததோ அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு நாங்க கொண்டு வர ஒரு அமைப்பு கொண்டு வர மாதிரி இறங்குது. அப்படி இல்லாம இன்னும் ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும். அதுக்காக நாங்க ஒவ்வொருத்தரும் இஸ்லாத்துக்கு பாடுபடுறதோடு எங்களுடைய ஈமானுக்கும் பாடுபட்டு உண்மையான முஸ்லிம்களாக வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எங்களுடைய மாருடைய பாவத்தை மன்னிப்பாயா, குற்றம் குறைகளை மறைத்திருவாயா, உஸ்தாமாருடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களுடைய எந்தெந்த உஸ்தாமார்லாம் நம்மை விட்டு பிரிந்து கபராளிகளாக இருக்கிறாங்களே அல்லாஹ், அவனோட கபர்களை நாசமாக்கிடுவாயா, எங்களுடைய கண்ணியமான தாய் தந்தருடைய பாவத்தை மன்னிப்பாயா, யாரா முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்துருவாயா, யாரா இஸ்லாத்தை உலகத்தில் நிலைய உயர்த்திடுவாயா, யாரா அந்நியர்களுக்கு மத்தியில் எங்களை கண்ணியமாக கௌரவமாக வாழ வைப்பாயா. வா ஃபர்தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.